ஆதிகாமம் 3 அதிகாரம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். Where are you? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மிகவும் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் அக்கறை உள்ளவராயிருக்கிறபடியினாலே நாங்கள் இருக்குமிடம், முதலாவது ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் எங்களுடைய ஸ்தானம், பொசிஷன், எவ்விதமான ஒரு அதிகாரத்தில் இருந்து நாங்கள் ஜீவிக்க வேணும். அடுத்ததாக சரீர பிரகாரமாக, அதாவது பிசிக்கலி, எவ்விதமான ஒரு தேசத்தில் இருக்க வேணும், ஒரு பட்டணத்தில், சிட்டியில் இருக்க வேணும், அல்லது ஒரு கிராமத்தில், இன்னும் கூடுதலாக தேவனுடைய ஜனத்தை பொறுத்த வரையில் எந்த ஒரு சபையில் நாங்கள் இருந்து ஆண்டவரை சேவிக்க வேணும், அந்த சபையிலே எவ்விதமான நிலையிலே ஸ்தானத்திலே இருந்து நாங்கள் அவரை சேவிக்க வேணும், எப்படிப்பட்ட ஒரு ஜனத்தோட நாம் சேர்ந்திருக்க வேணும், எப்படிப்பட்ட ஜனத்தை விட்டு விலக வேணும், எல்லாமே ஆண்டவருக்கு முக்கியம், மிக முக்கியம். லூக்கா 12 அதிகாரத்தில், லூக்கா 12 6-7 வசனம். இதில் எவ்வளவு நுணுக்கமாக எங்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறான். இரண்டு காசுக்கு 5 அடைக்கலம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அடைக்கலாம் குருவிகளை தேவன் மறக்காதவராயிருக்க, தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டித்து தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் சிந்திய இரத்தத்தினாலே மீட்டெடுத்த தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அக்கறையாயிருக்க வேணுமென்று நான் கொஞ்சம் தியானிச்சு பார்க்க வேணும்னா, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஒவ்வொரு மயிருக்கும் இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கொன்று வித்தியாசமான இலக்கம். அவ்வளவாக தேவன் சிறிய காரியத்திலும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஒன்றும் தப்பி போறதில்லை. அப்படியாயிருக்கும் நேரத்தில் நாம் ஜீவிக்க வேண்டிய தேசம், நாம் குடியிருக்க வேண்டிய பட்டணம், நாம் இருக்க வேண்டிய நாளாந்தம் குடியிருக்க வேண்டிய வீடு, சேர்ந்திருக்க வேண்டிய சபை, எவ்விதமான ஒரு ஊழியம், எவ்விதமான ஒரு வேலை, எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் இவைகளிலே நாங்கள் அக்கறை உள்ளவராக இல்லாமல் விட்டால், இவைகளிலே நாங்கள் மிகவும் கரிசனை காண்பித்து ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்காவிட்டால் தேவன் நமக்கு சொல்ல மாட்டார். He won't tell us. அதை நான் காண்பிப்பேன். ஆதாமை அதிபதியாக உலகத்துக்கு அந்த பூமியை கொடுத்தார். ஆளுகை செய்வதற்கு. பூமி கர்த்தருடையது, ஆனால் ஆளுகை செய்யும் பொறுப்பையும் ஆதாமுக்கு ஒப்புக் கொடுத்தார் இல்லையா? ஆனால் அவருடைய முரட்டாட்டத்தினாலே அந்த அதிகாரத்தை சாத்தானுக்கு அவன் விற்று போட்டான், சாத்தானுடைய கையில கொடுத்தான். அது நமக்கு தெரியும். இப்பொழுது அந்த பாவ நிலையிலே அவனுடைய தேவனாலே கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை இழந்து பயத்தினால் பிடிக்கப்பட்டு சாத்தானினுடைய பிள்ளையாகி அவனுடைய சுவாவத்தை உடையவனாகி தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு இப்பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய சத்தத்தை அங்கே தோட்டத்திலே கேட்டதும் இப்பொழுது ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அது 8 நாங்கள் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு விலகி தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆவிக்குரிய ஸ்தானத்தை இழந்த நேரத்திலே சரீரப்பிரகாரமாக இருக்க வேண்டிய இடத்தையும் நீ இழந்து வேறொரு இடத்திலே நீ இருக்க வேண்டியிருக்கும். நான் இதை சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். ஆண்டவர் உடனே கேட்டால் என்ன கேட்டார் கேள்வி? ஆதா, நீ எங்கே இருக்கிறாய்? இரண்டு காரியங்களை குறிக்கிறது. நான் உன்னை அதிபதியாக்கினேனே, ஏன் இப்பொழுது நடுங்குகிறாய்? என்னோடு ஆளுகை செய்ய நான் அழைத்தேன், உனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தேன், நீ அதை இழந்தாய், இப்பொழுது மரங்களுக்கு உள்ளே ஒளிந்து கொள்கிறாய். ஆவிக்குரிய பிரகாரமான தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தை இழந்த ஒவ்வொருவரும் சரீரப்பிரகாரமாகவும் நீ விரும்பாத வித்தியாசமான ஒரு இடத்திலே நீ சஞ்சரிக்க வேண்டியிருக்கும். நீ வஞ்சிக்கப்பட்ட அந்த இடத்திலே மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை கடத்தலாம். ஆனால் தேவன் அவருடைய குரல் என்ன எங்களிடத்தில் கேட்கிறது? நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? நான் உன்னை மரங்களுக்கு பின்னாலே விடவும் இல்லை. உன்னை இவ்விதமாக பயந்து நடுங்கும் நிலையிலே நான் உன்னை விடவும் இல்லை. உன்னை அதிபதியாக நான் விட்டேன். சோ இதுல மிகுந்த ஆழமான காரியங்கள் இருக்கிறது. அதன் பிறகு மரங்களுக்கு பின்னாலே இருக்கும் அந்த இடத்தையும் விட்டு, ஒளிந்து கொண்டு இருந்த அந்த இடத்தையும் விட்டு அந்த 3 கடைசி வசனங்களிலே தேவன் அவர்களை ஏதேனை விட்டே துரத்துகிறார். ஆவிக்குரிய நிலையை இழந்த ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் கொடுத்த ஆளுகை செய்யும் அந்த ஆவிக்குரிய நிலையை இழந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தான் விரும்பாத, தான் தெரிந்தெடுக்காத அல்லது வஞ்சிக்கப்பட்டு தெரிந்தெடுத்த தேசத்திலேயோ பட்டணத்திலேயோ எந்த ஒரு இடத்திலேயோ ஒரு சபையிலேயோ நீ ஜீவிக்க வேண்டியிருக்கும். இது அடிப்படையான உண்மை வேதத்திலே. ஆவிக்குரிய ஸ்தானத்தை இழக்கும் பொழுது சரீர பிரகாரமாக நாங்கள் தேவன் விட்ட இடத்திலே இல்லாமல் வேறு ஒரு இடத்திலே பயத்தோடு, குறைவோடு, நெருக்கத்தோடு, பெருமூச்சுக்களோடு தேவனுடைய வழி நடத்துதலை இழந்து குரல் கேட்க முடியாமல், பரிசுத்தாவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாமல், அவருடைய பாதுகாப்பு இல்லாமல், அந்த இடத்துல இருந்தே நீ எந்த வேலையாவது செய்து கொண்டிருப்பாய். இதுக்கு இன்னும் ஒரு நல்ல உதாரணம் சாம்சன். தேவன் அவனுக்கு பாலஸ்தீனரை முறியடிப்பதற்கான அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பாவச்சிலை விழ ஆரம்பித்தான். பாலியலிச்சை பாவங்களிலே ஒரு நேரம் வந்தது அவனுடைய அந்த ரகசியத்தை, வல்லமையின் ரகசியத்தை தெலிலாளுக்கு சொன்னான். அதாவது அதனுடைய உண்மையான கருத்து, அவனுக்கு தேவனோடு இருக்கும் அந்த அர்ப்பணம், நெருக்கமான அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம், கான்சன்ட்ரேஷன், அதை அவன் வெளிப்படுத்தின பொழுது அதுதான் அந்த தலைமையர்கள் வெட்டப்பட்ட அதுக்கு கருத்து. அவர்கள் அதை கச்சரித்ததும், அந்த அர்ப்பணமும் நெருக்கமான அந்த ஆவிக்குரிய ஜீவிய உடைக்கப்பட்டதும், அவனுடைய ஆவிக்குரிய ஸ்தானம் இழந்த அந்த நேரத்தில் அவன் எங்கே கொண்டு போகப்பட்டான்? பாலஸ்தீனருடைய இடத்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்த்தீங்களா, ஆவிக்குரிய பிரகாரமான ஸ்தானம் இழக்கும் பொழுது நீ வேறொரு பூமி சாஸ்திரத்தின்படி வேறொரு இடத்திலே நீ கொண்டு செல்லப்பட்டு உன் தரிசனம் இழந்து அவன் கண்களை இழந்தான். என்ன நடக்கிறது என்று தெரியாது, எங்கு போகிறது என்று தெரியாது. வேறு உலகத்தாருக்கு நீ ஊழியம் செய்து சேவை செய்ய வேண்டியிருக்கும். இது 100% உண்மை. லூசிங் யுவர் ஸ்பிரிச்சுவல் பொசிஷன் will take you to a wrong place geographically. வேறு ஒரு இடத்துக்கு நீ கொண்டு செல்லும் ஆவிக்குரிய ஸ்தானத்தை நீ இழக்கும் பொழுது. பாவத்தினூடாக ஆவிக்குரிய ஸ்தானத்தை அவன் இழந்த நேரத்திலே தாவீதை சிங்காசனத்தை விட்டு அவன் காட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது. அப்சலோம் அவனை கொல்ல தேடினான், அவருடைய சொந்த மகன். நாங்கள் இதை மிகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் கொடுத்த ஆவிக்குரிய நிலையிலே இருக்கும் பொழுதே அவராலே விடப்பட்ட சரீர பிரகாரமான அந்த தேசத்திலே, அந்த இடத்திலே நாம் இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. ஆனால் ஆதாம் ஆரம்பத்திலேயே நல்ல உதாரணம், அந்த ஸ்தானத்தை இழந்த நேரத்திலே உடனடியாக ஆளுகை செய்யும் ஸ்தானத்தை இழந்த நேரத்திலே மரங்களுக்குள்ளே ஒளிந்து, அதன் பிறகு மரங்களுக்குள்ளே ஒளிந்த அந்த இடத்தில் இருந்து தோட்டத்தை விட்டே துரத்தப்படுகிறார்கள். எவ்வளவு உண்மையாயிருக்கிறது. தேவனுடைய ஸ்தானத்திலே இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு எவ்விதமான தொல்லையோ கஷ்டமோ அங்கே ஆதாமுக்கு இருக்கவில்லை. ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதும் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நெத்தி வேர்வை சிந்தி அங்கே மண்ணை கொத்தி மிகவும் கஷ்டப்பட்டு அங்கே பயிரை நாட்டி சாப்பிடுவதற்கல்ல, அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காத்துக்கொள்ளவும் ப்ரொடெக்டட் அவர் வைத்தார். அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவருடைய ஆவிக்குரிய ஸ்தானத்திலே ஆளுகை செய்யும் அதிபதியாக இருக்கும் நேரத்திலே, தோட்டத்திலே இருக்கும் நேரத்திலே எவ்விதமான ஒரே ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்திலே இந்த ஸ்தானத்தை இழந்ததும் பாவத்தினாலே 3:3 பார்ப்போம். 3:17 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்கிற நான் உனக்கு விலக்கின மரத்தின் கனியை நீ சாப்பிட்டபடியினாலே பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடைய அதனுடைய பலனை நீ சாப்பிடுவாய். Can you see that? ஆவிக்குரிய ஸ்தானத்தை இழந்தபடியினால் நீ கஷ்டப்பட்டு நீ வேலை செய்ய போகிறாய். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக வேலைக்கு போகிறார்கள். எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், குளறி நாம் ஏன் நாங்கள் வந்தோம், என்னத்துக்காக நாங்கள் வந்தோம், இதை அறியவில்லையே, இப்ப எப்படியாக நாங்கள் இதை விட்டு போகிறதே. பிள்ளைகள் வேறு பாஷை பழகிவிட்டார்கள், வேறு விதமான காலநிலையை பழகிவிட்டார்கள், வெதர் கண்டிஷன்ஸ், வேறு விதமான சாப்பாடுகளை சாப்பிட்டு பழகிவிட்டார்கள். இப்பொழுது போக முடியாத நிலைமை, அதே நேரத்தில் நெருக்கம், துன்பம், ஸ்ட்ரெஸ், அதனாலே பலவிதமான வேதனையும் துன்பங்களும் வருத்தங்களும் சரீரத்திலே. சில குடும்பங்கள் விட்டு போயிருக்கிறார்கள். உலகம் எங்கும் நான் பேசுகிறேன், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஏன் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வித்தியாசமான இடம், வித்தியாசமான வேலைகள், வித்தியாசமான சூழ்நிலைகள். தேவனாய் இவர்களுக்கு சொன்னார், இப்படியாய் நீங்கள் போகலாம் என்று. சொந்த ஆலோசனையிலே சூழ்நிலைகளின் பிரகாரம் அவைகளை செய்தார்கள். ஆனால் இதுல பாருங்க, எவ்வளவாக நெருக்கத்திலே அவன் சாப்பிட வேணும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும், thorns and thistles, முளைப்பிக்கும், பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே நீ உன்னுடைய ஜீவியத்தை நீ நடத்துவாய். ஏன்? ஆவிக்குரிய ஸ்தானத்தை நீ இழந்தாய், அதை விற்று போட்டாய் ஆதாம். அதனாலே சரீர பிரகாரமாக நீ இருக்க வேண்டிய ஏதேனையும் நீ இழந்தாய். நீ இப்பொழுது வேறு ஒரு இடத்தில் இருக்க வேண்டியதா இருக்கிறது. எவ்வளவு உண்மையாயிருக்குது. இப்படிப்பட்டதான நிலையிலே தேவன் கொடுத்த ஆவிக்குரிய ஸ்தானம், the spiritual position, அதை இழந்த நேரத்திலே நாம் சரீர பிரகாரமாகவும் தேவன் விட்ட இடத்தை விட்டு விலகி அவர் எங்களுக்கு கட்டளையிடாத ஒரு இடத்திலே ஜீவித்து அப்படியே இருக்கும் பொழுதே தேவன் எங்களுக்கு நமக்கு தேவையானவைகளை கொடுக்க கடமைப்பட்டவர் அல்ல. சில சொல்லலாம், தேவன் எங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு போடுறார், நான் இந்த தேசத்துக்கு வந்தாலும். அப்படியானால் இந்த தேசத்துக்கு வந்த தேவனை அறியாத, தேவன் இல்லாத, தேவனுடைய ஜீவனை இல்லாத, கிறிஸ்துவை அறியாத எல்லாருக்கும் அவரை சாப்பாடு போடுறார், வேலையும் கொடுத்திருக்கிறார், அப்படித்தானே? இல்லை, அது சர்வசாதாரணம். ஒரு இடத்துக்கு போனால் நீ வேலை எடுக்கலாம், எடுத்து நீ காசை உழைக்கலாம், ரெண்டு வேலையும் எடுக்கலாம், நாலு வேலையும் எடுக்கலாம். உன்னுடைய பிரயாசத்தில் ஏது இருக்கிறது? எத்தனையோ பேர் மிகவும் கஷ்டப்பட்டு நித்திரையை இழந்து வேலை செய்கிறார், உங்களுக்கு தெரியும். ஆனால் சந்தோஷமாக தேவனுக்குள்ளாக ஜீவிக்கிறார்களா? இல்லை. வீடு சோடிக்கப்பட்டிருக்கிறது, வாகனங்கள் கார் ரெண்டு மூன்று இருக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கை வறுமை. நான் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிறேன். அப்ப தேவன் எங்களுக்கு தேவையானவர்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அல்ல. அடுத்ததாக அவர் பாதுகாப்பு கொடுக்க கடமைப்பட்டவர் அல்ல. அடுத்ததாக அவர் எங்களை வழி நடத்துவதற்கு கடமைப்பட்டவர் அல்ல. நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளோடு தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே போனதுக்கு பிறகு அவர்களோடு பேசினதாக நான் வாசிக்கவில்லை. நீ வாசித்துப்பார். அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பெற வேண்டியதா இருந்தது. நீதிமொழிகள் 27:8. உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். இதை நீ கேட்கும் பொழுது ஆராய்ந்து பார், நீ எங்கே இருக்கிறாய், அதுதான் கேள்வி. Where are you? ஏற்கனவே சொன்னேன், இரண்டு காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. யாவிக்குரிய பிரகாரமாய் எங்கே இருக்கிறாய்? அதனாலே சரீர பிரகாரமாக நீ இருக்க வேண்டிய இடம் உனக்கு கிடைத்தது. நெறிமுறைகள் 27:8 ஒரு நல்ல வெளிப்படுத்துதல் அங்கே இருக்கிறது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். இந்த கூட்டை விட்டு வெளியே போன இந்த குருவி திரும்பி வந்து பார்க்குற நேரம் அந்த கூட்டை காணுமாம். அதுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. குழப்பத்தில் இங்கும் அங்கும் பறந்து தெரிகிறது. மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடிகிறதில்லை. அதே விதமாக தேவனாலே கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை, எந்த சபையிலையும் நீ இருக்கலாம், என்ன அந்நிய பாஷையிலையும் நீ பேசலாம், நீ வேதம் படிக்கலாம், 10 அதிகாரம் என்னவும் செய்யலாம், ஆனால் நீ அலைந்து திரிகிற அந்த குருவியைப் போலவே இருப்பாய். தேவன் உனக்கு கொடுத்த ஸ்தானத்திலே நீ ஜீவிக்கிறாய். தேவன் உனக்கு கொடுத்த அதிகாரத்திலே, தேவன் உனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்திலே, அனாயிண்டிங், அவர் கொடுத்த அந்த அழைப்பிலே நீ ஜீவிக்கிறாயா? எதற்காக உன்னை அழைத்து உன்னை அபிஷேகித்து உன்னை அமர்த்தினார்? உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ஆழங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்தினாரோ அதிலே நீ ஜீவிக்கிறாயா? அப்படி அதிலே நடந்து கொண்டு போகும் பொழுது தேவன் சரீர பிரகாரமாக நாங்கள் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே எங்களை அமர்த்துவார். ஆனால் நாங்கள் அதை இழக்கும் பொழுது பாவத்தினாலே அல்லது எங்களது சொந்த ஆலோசனையினாலே இழக்கும் பொழுது வித்தியாசமான, நாங்கள் விரும்பாத, சில நேரத்திலே நாங்கள் பார்க்கிறதுக்கு மிக அழகாக இருக்கலாம், உடனடியாக அப்படியான இடத்துக்கு போய் பொறிகளிலே நாம் ஆகப்பட்டுக் கொள்வோம். அப்ப தேவன் வந்து எவ்வளவு காரியங்களை அவருடைய வார்த்தையில் எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார், நாங்கள் இதுகளை பார்க்கறது இல்லை. ஏதோ பிரச்சனைகளுக்காகத்தான் நாங்கள் தேவனிடத்தில் கேட்கறது, ஜபம் பண்றது. எங்களது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அல்லது யாரோருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அல்லது என்னத்துக்கோ யாருக்கோ ஒரு சுகம் தேவை அல்லது ஒரு குடும்பம் ஒன்று சேர வேண்டி இருக்குது அல்லது என்னமோ தேவையா இருக்குது, பணம் தேவையா இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, அதுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், ஜபம் பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேன் என்பதை எனக்கு காண்பிக்கிறீரா? எத்தனையோ பேருக்கு தாங்கள் எங்க இருக்கிறாங்க தெரியவில்லை. ஆதாமுக்கு தெரியவில்லை, மரத்துக்கு பின்னாலே ஒளிய வேண்டிய அந்த இடம் அல்ல, அதான் அவர் வந்து தேவனுக்கு தெரியாத ஆதாம் கண்டு அப்பேன் அந்த கேள்வியை கேட்டவர். வேற ஆயு, அவருடைய அர்த்தம் என்ன? உன் பதவியை நீ இழந்தாயே, அந்த ஆளுகை செய்யும் பதவியை இழந்து இப்பொழுது மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு வித்தியாசமான ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு நீ இருக்கிறது நியாயமா? சரியா? அதன் பிறகு அந்த இடத்தையும் விட்டு ஏதேனி விட்டே துரத்தப்படுகிறார்கள். எல்லாம் எதனாலே ஆரம்பித்தது? ஆவிக்குரிய தேவனாலே கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம், இந்த குருவி இந்த கூட்டை விட்டு வெளியே போன மாதிரி. அதே மாதிரித்தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். அதன் பிறகு நெருக்கமும் கஷ்டமான வேலையும், கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட வேண்டி இருக்குது, பில்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, மிகவும் கஷ்டப்பட்டு சரியான நித்திரை இல்லை. ஆராய்ந்து பார். சந்தோஷமாய் வேலைக்கு போய் சந்தோஷமாய் வந்து தேவனுக்கு சேவை செய்து ஆத்மங்களை ஆதாயப்படுத்தி உன்னுடைய அபிஷேகத்தில் நீ ஜீவிக்கிறாயா? நீ இருக்கும் ஸ்தானம் சரி, நீ இருக்கும் இடமும் சரி, இல்லாவிட்டால் நீ எங்கே இருக்கிறாய்? அதுதான் கேள்வி. ஆதாம், ஆதாம் என்ற அவனுடைய பெயர் அல்ல, மனுஷனே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நாம் எவ்விதமான ஒரு தேசத்திலே குடியிருக்க வேண்டும்? எந்த தேசம், which country, எவ்விதமான ஒரு சிட்டியில நாம் இருக்க வேண்டும்? ஒரு பெரிய பட்டணம், எவ்விதமான ஒரு நகரத்தில் இருக்க வேண்டும், டவுன், அல்லது நாம் ஒரு கிராமத்தில் ஜீவிக்க வேண்டுமா? எந்த வீட்டில் நாம் குடியிருக்க வேண்டும்? எல்லா ரகசியங்களையும் தேவாவியானவர் வைத்திருக்கிறார். பிழையான இடம், நாம் அதை தெரிவு செய்யும் பொழுது, தேவன் வழிநடத்தாத இந்த எதையும் நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது, பிழையான சபை, பிழையான ஊழியம், இப்படியாக நாங்கள் எங்களுடைய ஆலோசனையை போக போகிற பொழுது, தேவ ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாமல், தேவன் எங்களுக்கு ப்ரொவிஷன், எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய உணவையோ அல்லது சரீர பிரகாரமான நம்முடைய தேவைகளையோ சந்திக்க கடமைப்பட்டவர் அல்ல. அவர் காண்பிக்கிற இடத்திலே தான் எங்களுக்கு நம்முடைய தேவைகள் அருளப்படும். பஞ்சம் வந்ததும் எலியாக்க சொன்னார், நீ இன்னும் இடத்துக்கு போ, ஆற்றங்கரையிலே நான் காகங்களை கட்டளையிட்டு இருக்கிறேன். அது முடிந்ததும் சொன்னார், இந்த விதவையின் இடத்துக்கு போ, உனக்கு சாப்பாடு போட நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். சரியா? அந்த இடத்திலே தான் தேவனுடைய ஆசீர்வாதம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அவர் சொல்லாத இடத்திலே தேவைகள் சந்திக்கப்பட மாட்டாது, அவர் சொல்லாத இடத்திலே, அனுமதிக்காத இடத்திலே நம்முடைய வழிநடத்துதல்கள் நமக்கு கிடைக்காது, பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது. There won't be protection. God is not under obligation. We go to some other place. I'm going to show you. ஆதியாகமம் 3 அதிகாரம், மன்னிக்கவும், ஆதியாகமம் 12 அதிகாரம் முதலாம் வசனம். நான் சொல்றது கேக்குறீங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் பட்டணத்துக்கு போ, தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போகவன். The country. அப்படியானால் நாம் ஜீவிக்க வேண்டிய தேசம் முக்கியம் அல்லவா? ஆபிரகாம் யார்? நம்முடைய விசுவாசத்தின் தாப்பன் அல்லவா? நாம் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அவனுடைய விசுவாச அடிச்சுவடுகளிலே நாம் நடக்கிறவர்களாக இருந்தார். ஆபிரகாமுக்கு ஒரு வழிநடத்துதல், எங்களுக்கு ஒரு வழிநடத்துதல். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேசம் மிக முக்கியம். எந்த எந்த தேசத்திலும் நாங்கள் ஜீவிக்க முடியாது. இன்றைக்கு பலர் தங்களுடைய சொந்த ஆலோசனையின்படி, தங்கள் கண்கள் காண்கிறதின்படி, படங்கள் மூலமாக, போட்டோகிராஃப்ஸ், கேள்விப்படுகிறதன் மூலமாக தங்கள் தேசத்தை விட்டு புறப்படுவார்கள். நல்ல ஜீவியம், காசு உழைக்கலாம், நல்ல நாகரிகம், அங்கு போக மட்டும் அவர்கள் அறியறதில்லை. எவ்வளவு உண்மை இது! 6 வசனம், ஆபிரகாம் வெளிக்கிட்டு போனான் இல்லையா, லோத்தும் அவரோட போனான். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து கானான் தேசத்தை அடைந்திருக்கிறாங்க இப்போ. சரியா? சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சம பூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தம்மை காண்பித்து, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தம்மை காண்பித்த கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். தேவனோடு அவன் உறவாட ஆரம்பித்தான். உறவாட, prayer life through sacrifice, பலி, பலியின் மூலமாக. பின்பு அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி பட்டணம் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு, கூடாரம் போட்டிருந்தால் வீட்டை கட்டி, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருந்து ஜப ஜீவியத்தினாலே வழிநடத்தப்பட்டு அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு வந்து சேர்ந்தான். அதன் பிறகு அந்த 5வது வசனத்திலே கானான் தேசத்தை சேர்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வேறு இடத்துக்கு போக, 9வது வசனத்திலே அதன்பின் ஆபிரகாம் புறப்பட்டு தேவன் சொன்னாரா இல்லை, ஐந்தாம் வசனத்திலே தான் கானான் தேசத்துக்கு வந்த உடனே என்ன தேவன் பேசுகிறார், அந்த கானான் தேசத்தை அவர்கள் அடைந்து ஏழாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா, ரைட். 9வது வசனத்திலே அவன் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறான். தேவன் தொடர்ந்து பிரயாணம் பண்ணி சொல்லி அங்கே சொல்லவில்லை. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அங்கே போனான். பஞ்சம் அந்த இடத்திலே உண்டாகும் என்று தேவன் அறியவில்லையா? ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆபிரகாம் கேட்டானா, நான் இப்பொழுது என்ன செய்யட்டும் இல்லை, தன்னுடைய ஆலோசனையின்படி எகிப்துக்கு போகிறான். பிரச்சனை நேரத்திலே தேவனிடத்திலே ஆலோசனை கேட்காதே, எங்களுக்கு தெரிந்தபடி எங்களுடைய அறிவின்படி நாங்கள் கேள்விப்படுகிறவைகளின்படி நாங்கள் வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறோம். இவன் எகிப்துக்கு போறது உலகத்துக்குள்ள போற மாதிரி. எகிப்து எப்போதும் ஒரு உலகத்துக்கு ஒப்பாக இருக்குது. அங்க போனதும் என்ன நடந்தது? பிரச்சனை வந்தது, பொய் சொல்ல வேண்டி இருந்தது. பாதுகாக்கிறதுக்காக பார்வோன் அவனை கடிந்து கொண்டான். எனக்காக இப்படி சொன்னாய். அது மட்டுமல்ல, ஆபிரகாமின் நிமித்தமாக ஆண்டவர் பார்வோனினுடைய ஆக்களை எல்லாரையும் பாதித்தார். சாராள் அவர்கள் போய் தொடப்போனபடியினால பிரச்சனை எங்கே வந்தது? இவை யாவும் தேவனாலே உண்டாகவில்லை. நீ உனக்கு நினைத்தபடி நீ அந்த இடத்துக்கு போனபடினாலே பிரச்சனை எங்கே வந்தது? ஒரு மாற்றுப்படி அல்ல. ஆபிரகாம் எகிப்துக்கு ஜீவிக்கிறதுக்காக அங்கு போனான். எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பார்த்தீர்களா? இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய ஜனத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கம் வருது, ஒரு யுத்தம் வருது, அல்லது ஒரு வெடி சூடு அதிகம் நடக்குது, ஜனம் எல்லாம் உடனே தங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், எல்லாரையும் கடிதங்கள் எல்லாம் எழுதி எல்லாம் வந்து உடனடியாக பாய்கிறார்கள் அல்லவா, வேறு தேசங்களுக்கு போகிறார்கள். போய் சேர்ந்ததும் என்ன நடக்கிறது? என்ன நடந்தது? எத்தனையோ பேர் சாகிறார்கள். காரணமின்றி காலத்துக்கு முன்பாக பிள்ளைகள் சாகிறார்கள். எத்தனையோ பேருக்கு வருத்தங்கள் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ குடும்பங்கள் அவர்களுடைய குடும்ப ஜீவியம் மறித்து போனது. அதாவது அங்கே விவாகரத்து ஏற்பட்டது, குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது, அங்கே ஐக்கியம் இல்லை, உறவில்லை. ஆனால் இவர்களாகவே தெரிவு செய்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். எப்படி இருக்குது? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கிறீங்களா? அவர்கள் குடும்பங்கள் மறித்து போனது. அங்கே ஒன்றுமே இல்லை, நிம்மதி இல்லை, ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை. அநேகமான குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது விவாகரத்தின் மூலமாக. மற்றவைகள் சேர்ந்திருந்தாலும் இருதயத்தினாலே பிரிந்து கிடக்கிறார்கள். காலை விடிந்தால் எப்பொழுது மாலை வரும், மாலை வந்தால் எப்பொழுது காலை விடியும். ஏன் பிரச்சனை நெருக்கத்தின் நிமித்தமாக போனார்கள்? எத்தனையோ பேர் வெளிநாடுகள் போய் செத்து போனார்கள். இது வேத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஏன் நாங்கள் வாசிப்பான், பஞ்சம் உண்டாகின உடனே நயோமி தன் குடும்பத்தையும் கூப்பிட்டுக் கொண்டு மோவாபியரின் இடத்துக்கு போனாள். போகும் பொழுது அவள் நினைக்கவே இல்லை, அந்த போகும் இடம் தன்னுடைய இரண்டு மகன்மாரையும் விழுங்க போகுது. அவர்கள் எப்படி செத்தார்கள், ஏன் செத்தார்கள், ஒன்றுமே அங்கே கூறப்படவில்லை. இரண்டு பேரும் திருமணம் முடித்தார்கள், அங்கே உள்ள பெண்களை இரண்டு பேரும் மறித்தார்கள். அங்கே உள்ள ரெண்டு அந்த அவருடைய மனைவி வேதவிகள் ஆனார்கள். மிகவும் நெருக்கத்திலே அடைந்தாள். அதன் பிறகு அவள் புருஷனும் அங்கே மறித்தான். திரும்பி வருகிறாள் எருசலேமிலே, ஆசீர்வாதம் இருக்கு என்று கேள்விப்பட்டு என்னை நவமி என்று கூப்பிட வேண்டாம், மாறாள் என்று கூப்பிடுங்க. தேவன் என்னை மிகவும் கசக்க பண்ணினார். தேவன் சொன்னாரா உன்னை அங்கே போகும்படிக்கு? அவர் உனக்கு சொன்னாரா? பிரச்சனையின் நிமித்தமாக நீ விட்டு போனாய். எந்த தேசத்திலே குடியிருக்க வேணும், எந்த பட்டணத்திலே நாம் இருக்க வேணும், எந்த கிராமத்திலே, எந்த வீட்டிலே நாம் இருக்க வேணும், எவ்விதமான சபையிலே நாம் சேர்ந்திருக்க வேணும், எவ்விதமான ஊழியத்திலே ஈடுபட்டு இருக்க வேணும், என்ன வேலை நாங்கள் செய்ய வேணும், எல்லாமே தேவனுக்கு முக்கியம். எங்கள் ஒவ்வொரு மயிருக்கும் இலக்கம் உண்டானால் இவைகள் எவ்வளவு முக்கியமா இருக்க வேணும். மயிருக்கு எதற்காக இலக்கம்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லோத்து வைப்பார். தேவன் என்கிற ஒருவர் மெய்யாகவே உண்டண்டு அறைந்த லோத்து தனது மாமா மூலமாக ஆபிரகாம் நிறைய செல்வம் அவனுக்கும் இருந்தது. ஒருவரை ஒருவர் விட்டு பிரிகிறார்கள் ஊழியக்காரர்களின் பிரச்சனையினாலே. என்ன நடக்கிறது? நல்ல ஒரு சமபூவியை தெரிவு செய்தார். கண்கள் காணத்தக்கதா? அந்த நல்ல பூமியை, அந்த தேசத்தை இவன் தெரிவு செய்கிற, அந்த பட்டணத்தை தெரிவு செய்கிற நேரத்திலே எவ்வளவு ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு துர்நாற்றம் அங்கே அடிக்கிறது என்பதை இவன் அறியவில்லை. ஏன்? சோதோம் அந்த நகரம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் கொடிதாக இருந்தது. அதை இவன் காணவில்லை. இவன் கண்டதில் என்ன? பச்சை பசையலண்டு நல்ல சமபூமியும் தரமான ஒரு சிட்டி ஜீவிக்கிறதுக்கு. இன்றைக்கு எத்தனையோ பேர் படங்களையும் அல்லது கேள்விப்பட்ட காரியங்களையும் எடுத்து தங்கள் தங்கள் தேசத்தை விட்டு தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் பிரச்சனையின் நெருக்கத்தின் நிமித்தமாக விட்டு ஓடுகிறார்கள். ஓடி அங்கே போய் எத்தனையோ தங்களது குடும்பத்திலே பேர் சரீரப்பிரகாரமாக அவர்கள் பிரிவு ஏற்பட்டு, அதாவது மரணங்கள் ஏற்பட்டு எத்தனையோ பேருக்கு துன்பம், வருத்தம், குடும்ப பிரிவினைகளும். அங்கே நிம்மதி இல்லை. எவ்வளவு இந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஜனத்துக்கு. நாங்கள் தலையாட்டிட்டு மெய்தான் நின்று போகலாம். ஆனால் ஒரு காரியம் மட்டும் நாங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும். இரண்டாம் பேதுரு 2:7 லோத்து அந்த சமபூமிக்கு போய் தேவன் சொன்னாரா லோத்துவை அங்கே போகும்படிக்கு? இல்லை. கட்டாயம் போயிருக்க வேண்டுமா லோத்து அந்த இடத்துக்கு? இல்லை. அவன் ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஆபிரகாம், தேவனிடத்தில் எனக்காக நீங்க பரிந்து பேசி நான் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி காண்பியும் எனக்கு கேட்டிருக்கலாம். 2:7 அந்த இடத்திலே அவன் கண்டது என்ன? அக்கிரமக்காரர்களுக்குள் பயங்கர பாவிகளாக இருந்தார்கள் சோதோம். அவன் ஜீவிக்கையிலே அந்த ஜனங்களினுடைய பாலியல் இச்சை காம விகார நடக்கையினாலே வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய பாவ கிரியைகளை கண்டு கேட்டு கண்ணால கண்டிருக்கிறான். அநேகமாக இப்பொழுது லோத்துவினும் நாட்களும் நோவாவின் நாட்களும் நடந்து கொண்டிருக்கிறது. சமர் வந்திருக்குது, உங்களுக்கு தெரியும் தெருக்களிலே எப்படியான ஆடைகளோடு தெரிவார்கள் என்றும் எவ்விதமாக இந்த நாடு இப்படியாக போகிறது. உலகமெங்கும் நாட்கள் உலகமெங்கும் இவைகளை கண்டும், அதுக்கு தான் நான் இப்ப சொன்ன உதாரணம், கண்டும் கேட்டும் நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க ஒரே ஒரு ஆள் ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே போச்சுது. அதுகளை கண்டு கேட்டும் அந்த எல்லாமே அவனுக்குள்ள புகுந்து அவருடைய மனைவியினுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்து, பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்து, கடைசியில் மனைவி சரீர பிரகாரமாக மரித்து போகிறாள். இவர்கள் தப்பி ஓடும் பொழுது லோத்து அதன் பிறகு தன்னுடைய சொந்த பம்பள பிள்ளைகளுக்கு அவன் அந்த மதுபானத்தை அவர்கள் குடிக்க பண்ணி பாலியல் இச்சையிலே அவர்கள் விழுகிறார்கள். செக்ஷுவல் லைஃப். தேவன் காண்பிக்காத தேசம். நாம் எந்த இடத்திலே குடியிருக்க வேண்டும் என்று, எந்த தேசத்திலே, எந்த நகரத்திலே, எந்த பட்டணத்திலே, எந்த வீட்டிலே, எந்த சபையிலே, எவ்விதமான ஒரு ஊழியத்திலே, எல்லாமே முக்கியம். லோத்து இருதயத்திலே வாதிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் அதை கண்டும் கேட்டும் துறக்களிலே போகிற நேரத்திலே அவன் மிகவும் வருத்தம் அடைந்தாலும் அந்த இடத்தை விட்டு போக அவன் தீர்மானம் எடுக்கவில்லை. அவன் எப்பொழுதோ தன் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம், எதற்காக தீர்மானம் எடுக்கவில்லை நாம் அறியும். ஒரு ஊழிக்காரன் சொன்னார், தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு இனி யாராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம், அல்லது நீ உன் குடும்பத்தை ஒரு தேசத்துக்கு நீ அழைத்துக் கொண்டு போகும் பொழுது அங்கே உள்ள காரியங்களிலே பிடிபட்டு நீ வெளியிலே வரலாம், ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் வெளியே வருவார்கள் என்பது உறுதியல்ல. Not guaranteed. இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆராய்ந்து பார். இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் எங்கே இருக்கு? ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? உன் ஆவிக்குரிய இடம் எது? எவ்விதமாக ஆளுகை செய்கிறாய்? நீ ஆளுகை செய்கிறது இல்லையா? நம்மை ராஜாக்களும் குருக்களுமாக தேவனாக்கி இருக்கிறார் ஆசாரியர்கள். நாம் ஆளுகை செய்யும் ஸ்தானத்திலே இருக்கிறோமா? தேவனாலே வழிநடத்தப்பட்டு நாம் அந்த இடத்திலே இருக்கிறோமா? சரீர பிரகாரமாக அந்த தேசத்திலே, அந்த கிராமத்திலே, அந்த பட்டணத்திலே. இது மிக முக்கியம், நூற்றுக்கு நூறு வீதம் முக்கியம். லோத்து குடும்பத்தை அழைத்து சென்றான், ஆனால் அதை விட்டு பிரியும் பொழுது அந்த தேசத்தை மனைவி இழந்தான். இயேசு ஒரு வசனத்திலே சொன்னார், லோத்துவின் மனைவியை ஞாபகத்திலே வையுங்கள். அவளால் வர முடியாது இருந்தது வீட்டில் உள்ள பொருட்களினாலே, அந்த வீட்டிலே தொடர்பாக ஜீவித்ததுனாலே. லோத்துவாலும் வர முடியாது இருந்தது, தேவதூதர்கள் பிடிச்ச அவன் கையை இழுக்க வேண்டியதா இருந்தது, அப்போ உங்க அப்படின்னு சொல்லி அந்த உலகத்தின் ஆவி காஸ்மாஸ் அந்த இடத்துல இருந்து கேவ் அ ஃபைட். ஓ எஸ், அங்கே போராட்டம் உண்டு. பிழையான இடத்திலே ஜீவிக்கும் உனக்கும் நிச்சயமாய் நீ விட்டு விலகும் பொழுது போராட்டம் உண்டு. Devil is not going to just give you a, put a red carpet for you to walk. ஒரு லேசான ஒரு அல்லது ஒரு நல்ல நிறம் உள்ள ஒரு காப்பட்டு உனக்கு முன்னால விரிச்சு வைக்காது, நீ நன்றாய் நீ போய் ஊழியம் செய்யலாம். ஆபிரகாமுக்கும் அங்கே பாதுகாப்பு இருக்கவில்லை. ஆதுகாம் ஆபிரகாம் பொய்யை சொல்லி தன்னுடைய பாதுகாப்பை எடுக்க பார்த்தான், முடியவில்லை, வெளியே வந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கே இருக்கிறாய்? ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக எந்த தேசத்திலே, பட்டணத்திலே குடியிருக்கிறாய்? உன் கண்கள் காங்கிரஸ் வலிகளை இட்டு நீ வாதிக்கப்படுகிறாயா? லோத்துவை போல உன் காதுகள் கேட்கிறதை குறித்து நீ வேலை செய்யும் இடத்திலே போகும் வரும் நேரத்திலே நீ வாதிக்கப்படுகிறாயா? லோத்துவை போல தீர்மானம் எடுக்காத தொடர்ந்து ஜீவிக்கிறாயா? லோத்து ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்தான். சரீர பிரகாரமாக தன் வாழ்க்கையை காப்பாற்றினாலும் அவன் காப்பாற்றப்பட்டது ஆபிரகாமுக்காக தேவன் அவனை நினைவு கூர்ந்தார். கேக்குறீங்களா நான் சொல்றதே? லோத்து சரீர பிரகாரமான கண்களாலே பார்த்து வெளியரங்கமான காரியங்களிலே ஈடுபட்டு தன்னுடைய குடும்பத்தை அங்கே கொண்டு போன அன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள், ஊழியர்கள் சில வேளைகளில் கூட இப்படியான இடங்களுக்கு போய் அங்கே மிகவும் வேதனை அடைந்து பிசாசனுடைய பொறைகளிலே ஆப்படுகிறார். எத்தனையோ பேர் பாவச்சிலை விழுந்திருக்கிறார்கள். உலகமெங்கும் ஆவிக்குரிய பிரகாரமாக லோத்து பார்க்கவில்லை. சோதோம் அந்த பட்டணம் சிட்டி வடிவாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே மிகவும் கேடுள்ளதாக, நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டிய நகரமாக இருந்தது. லோத்து அதை அறியவில்லை. நாம் இருக்க வேண்டிய பட்டணம் மிக முக்கியம். தேசம் மட்டுமல்ல, பட்டணம் மிக முக்கியம். தி சிட்டி. அநேகமாக ஒரு தேசத்துக்கு போனால் என்ன எந்த எப்படி தெரிவு செய்தார் பட்டணத்தை? இதில் கொஞ்சம் நல்ல தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க, இதில் கொஞ்சம் இடம் கடைகள் எங்கெல்லாம் இருக்கிறது, இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத இடம், எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, கம்யூனிட்டி இல்லையா? அதைத்தான் பார்ப்பார்களே ஒழிய தேவன் என்னை இங்கே வழி நடத்தினாரா, இங்கே எனக்கு என்ன வேலை, தேவன் இதை விரும்புகிறாரா, நான் இதை தேவனிடத்திலே கேட்டேனா, ஒன்றுமே இல்லை. அதனாலே பயங்கரமான வேதனைகளும் பிரச்சனைகளும் இவர்களை வந்து சூழ்ந்து கொள்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு, உலகத்தார் சாத்தானின் ராட்சியத்துக்குள்ளே இருப்பவர்கள், அவர்கள் விரும்பி எதை தெரிவு செய்து போகலாம்? லோத்து நிச்சயமாய் தேவ மனுஷனாய் ஆபிரகாம் இடத்துல கேட்டு இருக்கலாம், எனக்கு எந்த இடத்துக்கு போறேன்னே தெரியல, நீ தேவனுடைய மனுஷன், அவராலே அழைக்கப்பட்டு தேசத்தை விட்டு வந்திருந்தாங்க, எங்களுடைய நாட்டை விட்டு எங்கே எனக்கு தெரியாது. பணம் முக்கியமல்ல, நம்முடைய உறவும், நான் தேவன் எனக்கு எங்கே என்னை போக சொல்கிறார், எனக்கு காண்பீங்களு சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் தேவன் அவனை காண்பித்திருப்பார். அப்படியா தன்னை ஒப்பு கொடுத்தபடினார். இரண்டாம் சாமுவேல் முதலாம் அதிகாரம் சவுல் மரணம் அடைந்ததற்கு பின்பு இது நடந்த சம்பவம். சவுல் மரித்ததற்கு பின்பு எனக்கு இரண்டாம் சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். கேள்வியை கொஞ்சம் கவனமாக, யூதாவிலே நிறைய பட்டணங்கள் அங்கே இருந்தது. நான் சொல்றது உங்களுக்கு கேட்குது. இப்போ உதாரணமாக இந்த கனடாவை எடுத்துக்கொண்டால், ஆண்டேரியோ எடுத்துக்கொள்ளுங்க, இதில் கிணக்கு பட்டணங்கள் உண்டு இல்லையா, டொராண்டோ, ஸ்காப்ரோ, ஓரவா, இஸ் இட் நோ, மிஸ்ஸிசாகா, ரைட், நிறைய பட்டணங்கள் உண்டு. அப்ப இவர் இப்ப உதாரணமா இவர் எங்க கேட்கிறாரு, நான் சொல்றேன், நான் ஒன்டேரியோவுக்கு போவான்னு கேட்கிறேன். யூதாவில இல்ல, பட்டணங்கள் ஒன்றில போயிருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் மறுமணியை பாருங்க, நீ போகலாம், யூ கேன் கோ டு ஒன்டேரியோ. ஏதாவது ஒரு பட்டணத்தில் நான் போய் அங்கே ஜீவிக்கவா, ஒன்டேரியோவில் போகலாம். எந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் என்று கேட்டதுக்கு அவர் எப்ரேன், எப்ரேனுக்கு போகின்றார். ஹெப்ரான் குறிப்பான தாவீது எந்த பட்டணத்திலே போய் குடியிருக்க வேணுங்கிறதை தேவன் அறிந்திருந்தார், ஆனால் அவர் தாமாக சொல்லவில்லை. முதலாவது கேட்ட கேள்விக்கும் சொல்லவில்லை. நீ ஏனென்று கேட்கிறாய், அவருடைய சுபாவம் அது. நீர் யாராண்டவரே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, நீ எழுந்து இந்த பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு கூறப்படும். கேட்ட கேள்விக்கு மறுபடி, ஆனால் நாங்கள் எல்லாம் அசியூம் பண்றது, ஆண்டவர் ஒரு வழி திறந்திருக்கிறார் போல கிடக்குது. பாத்தீங்களா, நான் போகட்டான் இந்த யூதா அந்த மகாணத்துக்கு போகலாம், ஆனால் யூதாவில் எத்தனையோ பட்டணங்கள் இருக்கு, எந்த பட்டணத்துக்கு நான் போறது, எந்த சிட்டி, ஹெப்ரான், பெத்லகேமுக்கு போயிருக்கலாம், காசாக்கு போயிருக்கலாம், வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் கேட்ட கேள்விக்குத்தான் மரமளி. ஸோ எல்லா பட்டணத்திலையும் போய் இருக்கலாம்ங்கிறதுல நாங்கள் நினைக்கிறது மிக எவ்வளவு தப்பான காரியம்னு பாருங்க. தயவு செய்து அது ஒன்றை மட்டும் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. யாருக்கு கூட தெரியும் நாங்கள் எந்த பட்டணத்தில் இருக்க வேணும் என்று? எங்களுக்கா, தேவனுக்கா? தேவனுக்கு. ஆனால் எங்களோட விருப்பப்பட்டு தானே நாங்கள் செய்கிறோம். தாவீது சான்ஸ் எடுக்கவில்லை. அவன் கேட்டான், நான் யூதாக்கு போகட்டான், நான் நீ போகலாம். எவ்வளவாக நாங்கள் கூடுதலாக தங்கி இருக்கிறோமோ அவ்வளவாக தேவன் எங்களுக்கு அதை அறிவிக்கிறார். மற்றபடியா இல்ல. சோ தேசம் முக்கியம், பட்டணம் முக்கியம். யூதாக்கு போகணும் சொல்லி சும்மா பேச பேசாம இருந்துட்டார். நான் அதை தான் கொஞ்சம் தியானித்து பார்த்தேன். அவர் ஏற்கனவே சொல்லலையே, தாவீது சரி, உன்னுடைய சோதனை நாட்கள் முடிஞ்சு போச்சது, இப்பொழுது எழுந்து யூதாவுக்கு போய் அந்த அந்த எப்ரானுங்கிற பட்டணத்துக்கு போய் இறங்கி போகாத ஒன்றுமே சொல்லலை. கேட்டபடியினாலே சொன்னார், நான் இப்போ போகட்ட ஆண்டவர், யூதா பட்டணங்களில் ஏதாவது ஒன்றுக்கு நீ போகலாம், வேறொரு பட்டணத்துக்கு போகிறதான என்ன நடந்திருக்குமோ எனக்கு தெரியாது. கேட்டபடினால ஆண்டவர் சொல்லிட்டார், எப்ரானுக்கு போ. He knows it, where we should be. நாம் எங்கே இருக்க வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் கேட்டாலொழிய, நாம் ஆலோசனை கேட்டு காத்திருந்தாலொழிய, கடைசி மட்டும் தேவன் தாமாகவே சொல்லுகிற தேவன் அல்ல. பீரியட். கடைசி மட்டும் சொல்ல மாட்டார். எல்லாமே முக்கியம். பிரச்சனை வந்ததும், நெருக்கம் வந்ததும், மரியாளும் யோசிப்பும் தேவதூதனாலே எச்சரிக்கப்பட்டு எகிப்துக்கு போனார்கள். தாங்களாகவே போகவில்லை. மறுபடியும் தேவன் அவர்களை வழிநடத்தும் வரை அங்கே இருந்தார்கள். அதன் பிறகு தேவன் சொன்னார், இப்பொழுது ஏரோது இறந்து போனால் நீங்கள் போகலாம். மறுபடி திரும்பி வந்தார்கள். இது மிக முக்கியம். எந்த பட்டணத்திலே நாம் ஜீவிக்கிறோம் என்பது மிக முக்கியம். இவைகளை நாம் மிகவும் ஒரு சின்ன காரியங்களாக எண்ணுகிறதுனால, சரியா, நாம் கனி கொடுக்க முடியாமல் பிழையான இடத்திலே ஜீவித்து பிழையான ஒரு சந்ததியோட சேர்ந்திருந்து பிழையான ஒரு சபையில சேர்ந்து பிழையான ஒரு ஊழியத்தில் இருப்போம். நிச்சயமாக ஏன் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நாங்க தெரிவு செய்கிற பட்டணத்தை எங்களுக்கு கணக்கு தெரியும் ஆண்டவரை விட. அதனாலே தடுமாறுகிறோம். ஏதோ நாட்கள் பெருமூச்சோடு கழிந்து போகிறது. ஏதோ சாப்பிட கிடைத்தாலும் ஏதோ வேலை இருந்தாலும் இருதயத்திலோ நிம்மதியில்லை. ஏன்? தேவன் குறிப்பாக நோக்கத்தோடு திட்டத்தோடு குறிப்பான ஒரு வேலையோடு குறிப்பான அந்த அபிஷேகத்தையும் கொடுத்து ரட்சித்து அவர் அழைத்தார். அதுகளை நாங்க பார்க்காது, எங்களுடைய பிரச்சனைகளுக்காக மட்டும் எங்களுடைய நெருக்கங்களை மையமாக வைத்து எங்களுடைய நானுங்கிற அந்த ஆணவத்தை உள்ளுக்கு பார்த்து அதுக்காக மட்டும் நாங்க ஜெபம் பண்ணிட்டபடி நாங்க ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு எங்களுக்கு விருப்பமான காரியங்களை வாங்கிட்டோ போட்டுட்டோ உடுத்திட்டோ தெரிஞ்ச God will just leave them alone. தன்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இவ்வளவு நாளும் சவுல் துரத்து துரத்துன்னு துரத்தி அவன் இருதயத்தை செதுக்கி உடைச்சு மலைகள் குகைகளுக்குள்ளெல்லாம் இருந்து அவனுடைய வருஷங்கள் கழிந்து அவன் நெருக்கப்பட்டு அந்த சங்கீதங்கள் எல்லாம் எழுதி அப்படி இருந்த மனுஷனுக்கே நீ எழுந்து இந்த இடத்துக்கு போகணும்னு அவர் பேசவே இல்லை. இந்த பட்டணத்திலாம் நீ ஜீவிக்கணும்னு பேசவே இல்லை. அவன் கேட்கும் வரை அவர் சொல்லவில்லை. முதலாவது கேள்வியிலேயும் சொல்ல இல்லை. நீ போகலாம் என்று சொன்னார் யூதாவுக்கு, எந்த பட்டணம் என்று சொல்லவில்லை. இன்னமும் மென்ஷன்ட் எனி சிட்டி, வெர் இஸ் பெத்லஹேம் ஆர் ஹெப்ரோன் ஆர் காசா ஆர் எனி அதர் சிட்டி. இரண்டாவது தடவை எந்த பட்டணத்துக்கு நான் போகட்டும் என்று கேட்ட நேரத்தில் தான் சொன்னார், கோ டு ஹெப்ரான், ஹெப்ரானுக்கு போ. சோ தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியமாக அவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. வேற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்து அங்கே பிரச்சனை நிறைய வந்திருந்தேன்னு சொன்னால் தாவீது கேட்டிருந்த ஆண்டவரே எதற்காக இது நடக்குது அநேகமாக ஆண்டவர் சொல்லியிருப்பேன் நான் இங்கே வர முடிக்க சொல்லவில்லை. நீ தெரிவு செய்த நான் விரும்பிய இடம் ஹெப்ரான், உன்னே அரங்கி வர சொன்னது. அப்போ நீ சொல்லியிருக்கலாமே, நீ கேட்கவில்லை. See, simple things. I think we will continue from there. அதுலேருந்து நாங்கள் தொடரலாம்.